விநாயகருக்கு அஞ்சலி.
நிருவாக்கும் செய்தருமம் கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் வாதலால் வானோர்மானை உணர்த்தானை காதலால் கூப்புவர் தந்தை
நிகழ்ச்சியில் அடுத்து நமது ஆலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான சைவநீதி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சியோடு கூடிய காலை வேளையில் இன்றைய சமய சிந்தனை பகுதியில் உங்கள் வேண்டுதல்களை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். அவர் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களுக்கு பதிலளிப்பார் என்ற பொருள்பட ஓர் சிந்தனை கதை கேட்போம் வாருங்கள். ஒரு ராஜா கோவிலில் தன் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தார். அங்கே மிக ஏழை ஒருவன் வந்து வரிசையில் நின்றான். மற்றவர்கள் அவனை பார்த்து முகம் சுழித்து ஒதுங்கி நின்றனர். இதை உணர்ந்த அவன் ஓரமாக ஒதுங்கி நின்று எல்லோரும் செல்லும் வரை காத்திருந்தான். இவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் அன்னதானம் பெற்றார்கள். சிலர் இவனை ஏளனம் செய்து சிரித்து விட்டு போனார்கள். இவன் வாயை திறந்து ஏதும் சொல்லாமல் மிகவும் சோகத்துடன், போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ என்று நினைத்தவாறே காத்திருந்து காத்திருந்து இறுதியில் அன்னதானம் நிறைவடைந்தது. சரி, நமக்கு பட்டினி என்று எழுதியுள்ளது போல. அப்பனே ஆண்டவா, என்னை ஏனப்பா இப்படி ஒரு இழி பிறவியில் பிறக்கச் செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறலை சொல்லி கோவில் அருகே உள்ள குளத்தங்கரையில் அமர்ந்தான். குளத்து நீரை எடுத்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்தான். ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தார். என்னப்பா சாப்பிட்டாயா என்று ஒரு 10 அடி தூரத்தில் இருந்து குளத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டான். கேட்பது ராஜா என்று தெரியாமல், ஊரே சாப்பிட்டது எந்தலையில் என்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல, ஐயா என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தவாறே பதிலளித்தான் அந்த ஏழை. ராஜா மிக வருத்தப்பட்டவராய், எனது பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கச் செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானம் ஏற்பாடு செய்தேன், ஒரு அப்பாவி ஏழைக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்தவராய் அவன் தோளின் மேல் கையை வைத்து, மன்னித்து விடப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்டார். குளத்து நீரில் தலையில் கிரீடம், காதில் குண்டலம் என ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்து அவர் காலில் விழுந்து, மன்னித்து விடுங்கள் நீங்கள் என்று தெரியாமல் உட்கார்ந்தவாறே பதில் கூறிவிட்டேன் என்று பணிந்தான். இவனது பண்பினை வியந்த ராஜா அவனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அரசுவை உணவு ஆடைகள் ஆபரணங்கள் பொற்காசுகள் அளித்து, இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை, இந்த காசுகளை வைத்து நீ விரும்பும் தொழில் செய்து நேர்மையாக வாழலாம் என்று அனுப்பி வைத்தார். நேராக கோயிலுக்கு சென்று கோபுரத்தை பார்த்து இறைவனை நினைத்து மனதில் நான் இது நாள் வரை ஒரு ஏழை என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஒரு பிறவி முட்டாள் கோபுரத்தை பார்த்து, ஏன் என்னை இப்படி வைத்திருக்கிறாய் இறைவா என்று கேட்டதற்கு, இத்துணை செல்வங்கள் கொடுத்தாயே, இறைவனிடம் நாம் எப்பொழுதேயோ கேட்டிருந்தால் முன்னரேயே என் தலையெழுத்தை மாற்றியிருப்பார் என்பதை அறியாமல் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேனே என்று தன் அறியாமையை நினைத்து வருத்தப்பட்டு இறைவனுக்கு நன்றி கூற நடந்தான். ஆம் நேயர்களே, இறைவனது வழிபாடுகளை செய்வது எமது கடமை. எமக்கு கொடுக்க வேண்டியவைகளை கொடுக்க வேண்டிய நேரத்தில் வழங்குவது இறைவனது கடமை. நாம் எமது கடமையை பலனை எதிர்பாராது செய்வோமாக. நன்றி, வணக்கம்.
சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
கரம் தாய் தருகிற வரம் நீ கா அழக குமழகான முருகன்.
எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் 8ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:00 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் அபிஷேகம் ஆராதனைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து அம்பாளின் திருவருள் பெற்று உயுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்றைய தினம் பௌர்ணமி தினம் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சங்கடகர சௌத்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சங்கடகர சௌத்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியிருந்தால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைரவர் அபிஷேகத்தை முன்னிட்டு பைரவப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து பைரவப் பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் அபிஷேகம் ஆராதனைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்தியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மே மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம்.
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள்.
இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கை கம்பன் கழகம் கம்பவாரதி திரு ஜெயராஜ் அவர்கள் கடவுள் நம்பிக்கை பற்றி ஒரு சிறு சொற்பொழிவாற்றுவதை இப்பொழுது கேட்கலாம்.
கடவுள் என்ற ஒரு கொள்கை மனிதகுலம் தோன்றிய நாள் தொட்டு உலகத்திலே இருக்கிறது. இதை யார் தொடக்கினார்கள், யாருடைய சிந்தனையிலே இந்த எண்ணம் பிறந்தது என்றெல்லாம் இன்றைக்கு வரை ஆய்வாளர்களாலே அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாகரீக வளர்ச்சி பெற்ற சமுதாயத்திடமும் இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. எந்த நாகரீக வளர்ச்சியும் இல்லாமல் இன்றைக்கும் காட்டுக்குள்ளே இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் காடுகளுக்குள்ளே வாழக்கூடிய வேடுவர்களுக்கும் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. பல பேராலும் பல இடங்களிலே இருக்கக்கூடிய பலவிதமான பல பேராலும் நம்பப்படுகிறபடியால் இறை என்ற ஒரு சக்தி இருக்கிறது என்று பெரியவர்கள் கொள்கிறார்கள். இந்த கடவுள் நம்பிக்கையினாலே விளைந்த நன்மைகள் பல, அதே நேரத்திலே சில தீமைகளும் விளையத்தான் செய்தன. ஒவ்வொருவரும் தத்தமக்கென ஒரு பாதையை வைத்துக் கொண்டு கடவுளை அனுபவிக்க முற்பட்டார்கள். அப்படி முற்பட்டவர்கள் இறைவனை தம்முடைய பாதைக்கூடாக சென்று கடவுளை காணலாம் என்று தெரிந்து கொண்டவர்கள் தம் பாதையை தவிர கடவுளை காண வேறு பாதை இல்லை என்று வாதிட தலைப்பட்டார்கள். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகியது. அந்த பிரச்சனை எப்படி ஆயிற்று என்று கேட்டால், சமயங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிற அளவுக்கு, ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு சமயங்கள் ஒரு சமரசத்துக்கான வழிகாட்டிகளாக இல்லாமல் பகைக்கான வழிகாட்டிகளாக இன்றைக்கு சமயம் மாறியிருப்பது ஒரு பெரிய கொடுமை. இன்றைக்கென்ற அல்ல, அன்று தொட்டது இது இருந்திருக்கிறது. கல்கி பொன்னியின் செல்வன் எழுதுகிற பொழுது எழுதினார், இந்த தலைமுறைக்கு அந்த கதைகள் தெரியாது, பழைய தலைமுறையினர் படித்திருப்பார்கள். இந்த ஆழ்வார்க்கடியான் பற்றி எழுதுகிற பொழுது எழுதுகிறார், எவ்வளவு தூரம் இந்த பகை இருந்தது என்றால், ஒரு வைஷ்ணவர் போகிறார், ஒரு சிவன் கோயில் பக்கமாக போக வேண்டி வந்துவிட்டது. அவர்கள் சிவன் கோயிலை பார்க்க மாட்டார்கள், சிவன் என்ற வார்த்தையை கேட்க மாட்டார்கள். கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று அதற்கு சொல்வார்கள். சிவ என்ற சொல் காதலே விடப்படாது. எவ்வளவு தூரம் இந்த சமயம் மனிதனுடைய மனதை நெருக்கி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. ஆகவே ஒரு வைஷ்ணவர் கட்டாயமாக ஒரு சிவன் கோயில் பக்கமாக போக வேண்டி வந்துவிட்டது. கண்ணையும் மூடிக்கொண்டார், காதையும் மூடிக்கொண்டார், ஒரு பக்கமா ஒரு குறிப்பாக அந்த கோயில் வீதி பக்கமாக நடக்கிறார். நடக்கிற பொழுது திடீரென்று தலையிலே அவருக்கு ஒரு கல் விழுந்தது. யாரோ அடிக்கிறான் போல இருக்கிற நினைச்சு கண்ணை திறந்திருப்பார். திறந்து பார்த்தால் தலையிலே கல் விழுந்து தலையிலே ரத்தம் வழிகிறது. யார் இந்த கல்லை போட்டார்கள் என்று நிமிர்ந்து பார்த்தால் சிவன் கோயில் வீதி மதில் அந்த கோயில் சுவரோரமாக நடக்கிறார். அப்ப அந்த கல் யார் தலையிலே அடித்தார்கள் என்று நிமிர்ந்து பார்க்கிறார். நிமிர்ந்து பார்த்தால் அந்த சுவரிலே ஒரு காகம், எங்கேயோ இருந்த ஒரு காகம் வேகமாக பறந்து வந்து அந்த மதிலே உட்கார்ந்திருக்கிறது. பழைய மதில், அந்த செங்கல்லுகள் ஆடி இருந்திருக்கின்றன. இந்த காகம் இருந்த வேகத்திலே ஒரு கல் விழுந்து விட்டது. அது போதாக்குறைக்கு அதனுடைய கஷ்டகாலமோ என்னமோ இவர் தலையிலே வந்து விழுந்து இவருக்கு தலை மண்டை உடைந்து விட்டது, ரத்தம் வழிகிறது. இவர் இப்படி பொத்தி பார்த்தார், நடந்தது புரிந்து விட்டது, காகம் இருந்து அந்த சுவர் விழுந்திருக்கிறது. உடனே இந்த வைஷ்ணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஹே வைஷ்ணவ காக்கையே, சிவன் கோயிலை நன்றாக இடி என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக போனார். அதாவது ஒரு சிவன் கோயில் ஒரு கல்ல காகம் பெயர்த்துட்டதுல இவருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். எவ்வளவு தூரம் சமயம் நம் நெஞ்சை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றான கதை. வைஷ்ணவ காக்கையே சிவன் கோயிலை இடி என்று அதுக்கு காகத்துக்குமா சமயம் உண்டு? ஏன் இந்த கதையை சொல்கிறேன் என்றால், நம் சமயம் பற்றிய நம்முடைய மனநிலை வந்திருக்கக்கூடிய இந்த திரிவான நிலை பற்றியை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். கடவுள் கொள்கை என்பது அது ரொம்ப ஆழமான விஷயம். ஒரு காரியம் நிகழ வேண்டுமானால் அதற்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை உண்மை. தர்க்கவாதிகள் எல்லாம் இதை வைத்துக் கொண்டுதான் தர்க்கத்தை நிகழ்த்துவார்கள். காரணம் இல்லாமல் காரியம் நிகழாது. இந்த கடவுள் பற்றிய சிந்தனை எங்கே பிறக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். காரணம் இல்லாவிட்டால் காரியம் பிறக்காது. அந்த உண்மையை பல விஷயத்திலே பார்க்கிறார்கள். எங்கேயோ ஒரு காரியம் நிகழ்கிறது என்றால் பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ கம்பன் விழா நடக்கிறதா, ஜெயராம் என்ற ஒரு காரியம், இத்தனை பேர் தாய் நாட்டை விட்டு இங்கே வந்து விட்டீர்களா, இலங்கையிலே கலவரம் என்று ஒரு காரணம். எந்த ஒன்று ஒரு காரியத்தை பார்த்தாலும் பின்னாலே ஒரு காரணம் இருப்பது நமக்கு தெளிவாகிறது. நான் நினைக்கிறேன், அது எந்த காலம் என்று சொல்ல எனக்கு சொல்ல தகுதியும் இல்லை, சொல்லுகிற வாய்ப்பும் இல்லை என்றோ ஒரு அறிஞன் இருந்திருப்பான், முதல் தோன்றியிருப்பான். அவன் பார்த்துக்கிறான், இந்த உலகம் பூராகவும் காரியமயப்பட்டு இருக்கிறது. உலகம் பூராகவும் காரியமயப்பட்டிருக்கிறது. உலகம் பூராகவும் என்றால் இந்த பூமியை நான் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த உலகத்தையும் சொல்லுகிறேன். அண்டங்கள் எல்லாம் தோன்றி ஒன்றோடொன்று மோதாமல் ஒன்றை ஒன்று சுற்றுகின்றன. சுற்றியபடியே நம்முடைய சூரிய குடும்பத்திலே தம்மையும் சுற்றி பிறகு சூரியனையும் சுற்றுகின்றன. ஒரு 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 நூலளவு அந்த சுற்றுதலிலே பிழை நிகழ்ந்தால் அடுத்த நிமிஷம் அண்டங்கள் ஒன்றோடொன்று மோதி வெடித்து சிதறி போய்விடும். இதை பார்க்கிறார்கள் அறிஞர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தால் காரியம் நிகழ்கிறது. அப்படி காரியம் நிகழ்வதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இந்த காரியத்தை நடத்தக்கூடிய காரணன் ஒருவன் இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய முடிவு. இதன் இத்தனையும் தண்டங்கள் சுற்றுகின்றனவே, மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், மரங்கள் தோன்றுகின்றன, மறைகின்றன, விலங்குகள் வருகின்றன, போகின்றன. இந்த காரியம் நிகழ்வதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? காரணமின்றி காரியம் விளையாது. ஒரு வித்தின்றி மரம் வர வாய்ப்பில்லை. இந்த வித்து எங்கே இருக்கிறது என்று தேடினார்கள். அங்கேதான் கடவுள் சிந்தனை தொடங்குகிறது. இந்த அண்டங்கள் எல்லாம் தாமாக இயங்குகின்றன என்று சொல்லலாம், வேண்டுமென்றால் சொல்லலாம். அப்படி அண்டங்கள் தாமாக இயங்க வேண்டுமானால் அதற்கு அறிவு இருக்க வேண்டும். இந்த உலகப் பொருட்களை இரண்டாக பிரிக்கிறார்கள் தத்துவவாதிகள். எப்படி பிரிக்கிறார்கள்? ஒன்று அறிவுள்ள பொருள்கள், அறிவில் பொருள்கள். அந்த அறிவுள்ள பொருள்களிலேயும் இயங்கு பொருள், இயங்காத பொருள் என்று ரெண்டு பொருள் உண்டு. இப்ப தாவரங்கள் இருக்கின்றனவே, அவை உயிர்ப்பொருள்கள், ஆனால் இயங்காத உயிர்ப்பொருள்கள். அதுதான் தாவர சங்கமம் என்று அதற்கு பெயர். திருவாசகத்தில் வருகிறது, தாவர சங்கமத்துள் என்று வரும். தாவரம் என்பது அசையா உயிர்ப்பொருள், சங்கமம் என்பது அசைகின்ற உயிர்ப்பொருள், இயங்குகிற உயிர்ப்பொருள். இந்த உயிர்ப்பொருள்கள் எல்லாம் எப்படி தோன்றுகின்றன, எப்படி நிலைக்கின்றன, இதற்கு பின்னணி எங்கே இருந்து வருகிறது, யார் தோன்றுகிறது என்று ஆராய்கிறார்கள். ஆராய்ந்தால் உயிரே உயிர்ப்பொருள் இல்லாத பொருள்கள் இருக்கின்றன, உயிரே இல்லாத பொருட்கள் இருக்கின்றன. மண், கல் போன்றவை எல்லாம் உயிர் இல்லாத பொருட்கள். இப்ப சில பேர் நுட்பமா ஆராய்கிறவர்கள் சொல்கிறார்கள், கல்லுக்கும் உயிர் உண்டு என்கிறார்கள். அதனால்தான் மணிவாசகர் பிறவிகளை வரிசைப்படுத்துகிற பொழுது கல்லையும் பிறவியின் ஒன்றாக ஏற்றுக்கொண்டார். புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பறவையாகி, பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி. தமிழகத்திலே ஒரு பேரறிஞரோடு நான் இந்த விஷயத்திலே கொஞ்சம் மாறுபடுவேன். அவர் என்ன சொல்லுவார், கல்லாய் மனிதராய் என்று சொன்னது தவறு. கல்லு ஒரு பிறவி அல்ல, கல்லா மனிதராய் என்று இருக்க வேண்டும், படிக்காத மனிதர் என்று இருக்க வேண்டும் என்பார். அது தவறு. ஏனென்றால் கல்லுக்கு உயிர் உண்டு என்பது நீண்ட காலமாக நம் சிந்தனையிலே வந்த ஒரு உண்மை. விக்கிரகங்கள் செய்கிற பொழுது கல்லை பிரிப்பார்கள், ஆண் கல்லு, பெண் கல்லு, அலிக்கல்லு என்று பிரிப்பார்கள். சிற்ப சாஸ்திரத்திலே உள்ளவர்களுக்கு அது தெரியும். இன்னென்ன கல்லை இன்னென்னதற்கு பயன்படுத்த வேண்டும், ஆண்கல்லு, பெண்கல்லு, அலிக்கல்லு என்று பிரித்து இந்த கல்லை இதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சிற்ப சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். இது ஒன்று. கல்லுக்குள்ளே தேரை உயிர் வாழ்கிறது, நீண்ட வருஷக்கணக்கிலே கல்லுக்குள்ளே தேரை உயிர் வாழ்கிறது. அப்ப அதிலிருந்து என்ன தெரிகிறது, ஒரு உயிரில்லா பொருளுக்குள்ளே உயிர் பொருள் நீண்ட காலம் வாழ முடியாது, ஆகவே அதற்கு உயிர் இருக்க வேண்டும். ராமாயணத்திலேயே சான்றுண்டு. அகலியை தவறு செய்து விட்டால் என்ற உடனே கௌதம முனிவர் நீ கல்லாக கிடப்பாய் என்கிறார். அப்ப நமக்கு என்ன தெரிகிறது, அந்த கல்லுக்குள்ளே உயிர் வாழ்ந்திருக்கிறது என்பது தெரிகிறது. ஆகவே கல்லும் ஒரு பிறவிதான், அது அசையாத உயிர் பிறவி. ஆனால் அதைவிடவும் உயிரில் பொருள் என்று பல பொருட்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு சொந்தமான இயக்கம் கிடையாது. அது பற்றி நாளைக்கு விரிவாக சொல்லுகிறேன். சொந்தமான இயக்கம் கிடையாது. அப்போ எதுவாக இருந்தாலும் அசைகிற பொருள், இந்த அண்டங்கள் எல்லாம் அசைகின்றனவே, அவற்றுக்கு உயிர் இருக்கிறதா என்றால் இல்லை. பஞ்சபூதங்கள் இயங்குகின்றனவே, அவற்றுக்கு உயிர் இருக்கின்றனவா என்றால் இல்லை. காற்றுக்கு உயிர் இல்லை, மண்ணுக்கு உயிர் இல்லை, நீருக்கு உயிர் இல்லை, நிலத்துக்கு உயிர் இல்லை, ஆகாசத்துக்கு உயிர் இல்லை. ஆனால் இவையெல்லாம் எப்படி ஒரு ஒழுங்குக்குள்ளே இயங்குகின்றன என்பது பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆராய்கிற பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை வருகிறது. இத்தனை பொருள்களும், அறிவுள்ள பொருள் ஒருவேளை இயக்கத்திலே ஒரு ஒழுங்கிருந்தால் அது தன்னறிவினாலே அந்த ஒழுக்கத்தை கொண்டு வந்திருக்க கூடும். அறிவில் பொருளும் எப்படி இந்த ஒழுங்குக்குள்ளே வருகிறது? பூமி எப்படி இப்படி சுத்துகிறது? அது சுத்துறது ஒரு நாளைக்கு தன்னைத்தான் 24 மணி நேரம் சுத்தி, ஒரு வருஷத்திலே சூரியனை சுத்துறது என்றால் அது அறிவில்லாத பொருளாயிற்று. அது எப்படி ஒழுங்கா சுத்தும்? அறிவுள்ளவனே ஒழுங்கா சுத்துறான் இல்லை. அறிவில்லாத பொருள் எப்படி அப்படி ஒழுங்காக சுத்தும்? இந்த சுத்த வச்சது யார்? இதுக்கு எப்படி செய்யறது என்று ஆராய்கிற பொழுதுதான் கடவுள் சிந்தனை என்று ஒன்று வருகிறது. அறிவில்லாத பொருளுக்குள்ளேயே ஒரு இயக்கத்தை ஒழுங்கி இருக்கிறது என்றால் இதை யாரோ இயக்குகிறான் என்று முடிவு பண்ணுகிறார்கள்.
இத்துடன் நியூசிலாந்து திருமுருகன் கோவில் திருப்பிடிச்சபையின் சைவநீதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.